உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு, வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கோவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி நிலையம். அன்பார்ந்த உழவர்களே, வேளாண்மையின் உபத்தொழிலான பட்டுப்புழு வளர்ப்பு மற்றும் பட்டு உற்பத்தி ஆகியவற்றில் உங்களுக்காக நமது பல்கலைக்கழகத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் ஆராய்ச்சிகள் குறித்ததான பல்வேறு பயனுள்ள தகவல்களை உங்களுக்கு இன்று அளிக்கவிருக்கிறார் பேராசிரியர் மற்றும் தலைவர் பட்டு வளர்ச்சித்துறை முனைவர் ஆர். பாலகுருநாதர் அவர்கள்.
அன்புமிக்க விவசாய பெருமக்களே, பட்டுப்புழு வளர்ப்பு மற்றும் பட்டு உற்பத்தி மற்றும் பட்டு ஆராய்ச்சி இது சம்பந்தமா தமிழ்நாடு எந்த நிலையில இருக்குது, தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்துல எந்த விதமான ஆராய்ச்சிகள் உங்களுக்காக நடைபெற்று வருகிறது அப்படிங்கறத நம்ம இப்ப பார்ப்போம். இந்தியால பட்டு உற்பத்தி நம்முடைய நாடு உலக அளவுல இரண்டாவது இடத்துல இருக்கிறது. முதல் இடத்துல இருப்பது சீனா. அது முதல் இடத்துல இருந்தாலும் அதனுடைய உற்பத்தி உலக தேவையில 70%, 70% அவங்க தான் உற்பத்தி பண்றாங்க. நம்ம நாடு வந்து இதுல 15% பட்டு உற்பத்தி செய்கிறது. இரண்டாவது இடத்துல இருக்கும் போது அதுக்கு பக்கத்துல இருக்கிறோங்கறது இல்ல, நம்ம ரொம்பவும் தள்ளி இருக்கிறோம். இறக்குமதி செய்யக்கூடிய நிலையை பார்த்தோம்னா பட்டு நூல் கச்சா நூல் இறக்குமதியை பொறுத்த வரைக்கும் மற்ற நாடுகளை ஒப்பிட்டு பார்க்கும்போது நம்முடைய நாடு முதல் இடத்துல இருக்கிறது. உற்பத்தியில நம்ம இரண்டாவது இடத்துல இருக்கிறோம், இறக்குமதியில நம்ம முதல் இடத்துல இருக்கிறோம். அதாவது பட்டு தேவை நம் நாட்டுலதான் மிகவும் அதிகம். இதற்கு காரணம் பட்டு உபயோகம், பட்டு சேலைகள், பட்டு துணிமணி வகைகள், நம்முடைய சம்பிரதாயங்கள், நம்மளுடைய பழக்க வழக்கங்கள். இதனால நம்மளுடைய பட்டு உற்பத்தி, பட்டு தேவை மிகவும் அதிகமாக இருக்கிறது. இந்தியாவில எடுத்து பார்த்தோம்னா நம்ம தமிழ்நாடு வந்து 4வது இடத்துல இருக்குது பட்டு நூல் உற்பத்தி அளவுல. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கோயம்புத்தூர், ஈரோடு, தர்மபுரி, திண்டுக்கல், திருநெல்வேலி, வெள்ளூர், திருச்சி இந்த மாவட்டங்கள்ல தான் பட்டுப்புழு அதிகமாக விவசாயம் பண்ணப்படுகிறது. இதற்கு காரணம் மல்பெரி விவசாயத்திற்கு ஏற்ற தட்ப வெப்ப சூழ்நிலை இந்த மாவட்டங்கள்ல தான் இருக்கிறது. அதனாலதான் நம்ம இதை நம்பி இருக்கிறோம். பட்டுப்புழு வளர்ப்பு எடுத்தோம்னா இதைய 3 விதமா பிரிக்கலாம். இதுல மல்பெரி செடி விவசாயம் முதல் வகை. இரண்டாவது எடுத்தோம்னா பட்டுப்புழுவை வளர்ப்பது, அது சம்பந்தப்பட்ட தொழில்நுட்பம், அதற்கு என்னென்ன முறைகள் செய்ய வேண்டும் அப்படிங்கறதெல்லாம். மூன்றாவது பட்டு கூட்டில இருந்து நூல் எடுக்கக்கூடிய முறைகள், அதை சுத்தம் பண்ணுவது, நெசவுக்கு தயார் பண்ணுவது, பின்னால நெசவு செய்வது, இது போன்ற 3 முக்கிய அம்சங்கள் இருக்கிறது. மல்பெரியை பொறுத்த வரைக்கும் மல்பெரி விவசாயத்திற்கு ஏற்ற வகைகள் ரகங்கள் என்னன்னு பார்த்தோம்னா விக்டர் 1, எம்ஆர் 2, S36 ஆகிய முக்கிய ரகங்கள் அதிக மகசூல் கொடுக்குது. மகசூல்னு பாத்தீங்கன்னா மல்பெரி பொறுத்த வரைக்கும் இலைகள் தான். கவாத்து வாங்கறது அப்படிங்கிற முறையில தொடர்ந்து நம்ம நூல் தேவையான இலைகளை அறுவடை பண்ணிட்டே இருக்கலாம். இந்த ரகங்கள் அனைத்துமே மத்திய பட்டு ஆராய்ச்சி கழகம் இது சம்பந்தப்பட்ட ஆராய்ச்சிகள் பண்ணிட்டு இருக்குது. தமிழ்நாட்டிலும் தமிழ்நாடு அரசுக்கு சம்பந்தமான பட்டுப்புழு துறை இருக்கிறது. தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் எடுத்துட்டீங்கன்னா இதற்காக ஒரு பட்டுப்புழு துறை இருக்கிறது. இதுல மல்பெரி சம்பந்தப்பட்ட ஆராய்ச்சிகள், அந்த செடி எப்படி வளர்த்துறது, எப்படி உரம் வைக்கிறது, எப்படி மருந்து அடிக்கணும், எந்த விதமான வளர்ப்பு முறைகளை கையாளணும், எப்படி அறுவடை பண்ணணும், இப்படிங்கிற முறைகளை நம்ம ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறோம் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம். இதற்கப்புறம் பட்டுப்புழு வளர்ப்பு, அதை எடுத்துட்டு வந்து வளர்ப்பது நம்ம மாநிலத்துல பாத்தீங்கன்னா மிகவும் முக்கியமாக ஒரு குடும்ப தொழிலாகத்தான் செய்யப்படுகிறது. ஒரு குடிசை தொழில்னே சொல்லலாம். அதிக அளவுல ஒரு தொழிற்சாலை போல ஆர்கனைஸ்டுன்னு சொல்லுவாங்க, தொழிற்சாலை போல செய்வது மிகவும் குறைவு. சைனாவை எடுத்துட்டு பார்த்தோம்னா இது மிக முக்கியமான பெரிய தொழிலாகவே நடைபெற்று வருகிறது. அவர்களை பொறுத்தவரை ஆட்களுக்கு கொடுக்கக்கூடிய கூலி மிகவும் குறைவு, நமக்கு கொடுக்க வேண்டிய கூலி மிகவும் அதிகம். இந்த விதத்துல செலவு நமக்கு அதிகமாக ஆகிறது. இப்போ மல்பெரி விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுல மிக முக்கியமா மானாவாரி விவசாயமே கிடையாதுன்னு சொல்லலாம். அனைத்துமே ஆத்து பாசனம் அல்லது கிணற்று பாசனம், இதை பின்பற்றி தான் மல்பெரி விவசாயமே நடந்து கொண்டு வருகிறது. இதுல எம்ஆர் 2, S36 அப்படிங்கிற ரகங்கள் மிகவும் முக்கியமானவை. இவற்றை பயிரிட்டு ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பு. இந்த ஆராய்ச்சியில இந்த செடியை பொறுத்த வரைக்கும் சில பூச்சிகள் இதை தாக்குகின்றன. இந்த பூச்சிகளை கட்டுப்படுத்துறது மற்ற விவசாய பயிர்கள் நினைச்சு பார்த்தீங்கன்னா மருந்தெல்லாம் கண்டபடி அடிக்க முடியாது. ஏன்னு பாத்தீங்கன்னா இதை நம்ம கொடுக்க போறதே உணவாக கொடுக்க போறது புழுக்கு இலைகள் தான். இந்த இலைகள்ல பூச்சி மருந்து கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. ரெசிடியூன்னு சொல்லக்கூடிய மிஞ்சி இருக்கக்கூடிய மருந்து கொஞ்சம் கூட இருந்தாலும் பட்டுப்புழு வளர்ப்பே கெட்டு போயிடும். அதனால உயிரியல் பயிர் பாதுகாப்பு, ஒட்டுண்ணிகள் வைத்து இந்த இலைகளை ஒண்ணு உணவாக வாழ்கின்ற பூச்சிகளை, மாவு பூச்சி, இலைகளை சாப்பிடும் பூச்சி, இவற்றை கட்டுப்படுத்த ஒட்டுண்ணிகள் இருக்கின்றன. இந்த ஒட்டுண்ணிகளை வைத்து இந்த ஒட்டுண்ணிகளை எவ்வாறு வளர்ப்பது, எவ்வாறு வயல்வெளிகளில் வெளியிடுவது, இப்படி பார்த்த ரிலீஸ் டெக்னிக்னு சொல்லுவோம். இப்படிப்பட்ட ஆராய்ச்சிகள் நம்முடைய கல்லூரியில் நடைபெற்று வருகின்றன. இது சம்பந்தமான சில முறைகளும் நாம கண்டுபிடித்திருக்கிறோம். இது தவிர நீர் மேலாண்மை, தண்ணீரை எப்படி பயன்படுத்துவது, மற்றும் இந்த பூச்சிகளுக்கே வரக்கூடிய நோய்கள் இருக்கின்றன, பூஞ்சான நோய்கள், வைரஸ் அப்படிங்கிற நச்சுயிரி நோய்கள் இருக்கின்றன. இவை அனைத்தையும் உபயோகப்படுத்தி இந்த பூச்சிகளை கட்டுப்படுத்த வேண்டுமே தவிர பூச்சி மருந்துகள் பெரும்பாலும் நாம் சிபாரிசு செய்வதே இல்லை. அது போட்டோம்னா இந்த பட்டுப்புழு வளர்ப்பு மிகவும் பாதிக்கப்படும். இது தவிர இதற்கு வரக்கூடிய சில நோய்கள், முக்கியமா இப்போதெல்லாம் வேரழுகல் நோய் வந்து கொண்டிருக்கிறது. நம் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் சில இடங்களில் இது மிகவும் முக்கியமான பிரச்சனையா இருக்குது. பூஞ்சான கொல்லிகளை உபயோகப்படுத்தவே முடியாது, ஏன்னா இது வந்து புழுவுக்கு மிகவும் ஆபத்தான மருந்துகள். இது தவிர பட்டுப்புழு வளர்ப்பு, முதல்ல பாத்தீங்கன்னா இலைகளை அறுவடை பண்ணி வட்டமான தட்டுக்கு மாதிரி இருக்கக்கூடிய மூங்கல் தட்டுகள்ல தான், சந்திரமுக்கி அப்படின்னு சொல்லுவாங்க, அதுலதான் வளர்த்திட்டு வந்தோம். இப்போ தண்டு வளர்ப்பு முறை, தண்டு அறுவடை முறைன்னு கண்டுபிடித்திருக்கிறோம். இது மூலமாக இளம்புழுக்களை வளர்ப்பது மிகவும் முக்கியமானது. பட்டுப்புழு வளர்ப்புல இரண்டு விதமா பிரிக்கலாம். இளம்புழுவை வளர்ப்பது, புழு எடுத்துட்டீங்கன்னா புழுவுக்கு நான்கு முக்கிய பருவங்கள் இருக்கிறது. முதல் இரண்டு பருவங்களை வளர்ப்பது இளம்புழு வளர்ப்பு. இது சம்பந்தமான ஆராய்ச்சிகள் நம் கோவையில் மிகவும் அதிகமாக நடைபெற்று அது சம்பந்தப்பட்ட முறைகளையும் கண்டுபிடித்திருக்கிறோம். இந்த பட்டுப்புழு வளர்க்கும் போது எதுவுமே ஒரு புழுவோ ஒரு பறவையோ நம்ம வளர்க்கும் போது நமக்கு எப்போதுமே பிரச்சனை இருக்காது. ஆனால் கூட்டமாக எதையும் வளர்க்கும் போது மிகவும் முக்கியமானது. மனிதர்களே கூட்டமாக ஒரு அறையில் இருந்தால் வரக்கூடியது சுகாதார பிரச்சனை, நோய் பிரச்சனைகள் தான். இதே மாதிரி தான் பட்டுப்புழுவை நம்ம ஒரு அறையில வச்சு வளர்க்கும் போது அது அனைத்தும் ஒன்றாக இருக்கக்கூடிய இடத்துல அதனுடைய கழிவுகள், அதனுடைய காற்று, இது எல்லாமே அதில் இருக்கும் போது சரியான காற்றோட்டம் உள்ள அறைகளா இருக்கணும். அதை நம்ம சுத்தமா வச்சுக்கணும். தொடர்ந்து சாப்பிட்டுட்டே அதனுடைய கழிவுகள் வந்துட்டே இருக்கிறதுனால பழைய முறைப்படி கழிவுகளை எடுக்கக்கூடிய முறைகள் இருந்தன. அதனாலதான் அதற்கு நோய்கள் வந்து கொண்டிருந்தன. இரண்டாவது, அவற்றை வளர்க்கும் போது மனிதர்களுக்கு வர மாதிரியே பாக்டீரியா நோய்கள் இருக்கிறது, பூஞ்சான நோய்கள் இருக்கிறது. இப்போ வெள்ளையாக வந்து வெள்ளைக்கோடு அப்படின்னு சொல்லுவாங்க, சுண்ணாம்பு கட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. இது மாதிரி கோயம்புத்தூர்ல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு பேர்ல சொல்றோம். முக்கியமானது பூஞ்சான நோய்கள். பூஞ்சான நோய்கள் வரும்போது அந்த புழு இறந்து விடுகிறது. புழு இறந்ததோட நிக்காது, அந்த புழு பக்கத்திலிருந்து அதனுடைய ஸ்போர் அப்படிங்கிற அதனுடைய விதைகள் காற்றில் பரவும் போது மற்ற புழுகெல்லாம் பாதிக்கும். பாக்டீரியாவில் வரக்கூடிய நோய்களும் மற்ற புழுகளுக்கு பரவி பட்டுப்புழு உற்பத்தி மிகவும் பாதிக்கப்பட்டுவிடும். அதனால வளர்க்கிற இடத்துல மிகவும் சுத்தமாக இருப்பது முக்கியம். இந்த நோய்களுக்கெல்லாம் எவ்வாறு கட்டுப்படுத்துவது அப்படிங்கிற முறைகளை நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம். சுண்ணாம்பு உபயோகப்படுத்துறது, மிகவும் சுத்தமாக வைத்துக்கிறது, அது மாதிரி முறைகள் இருக்கின்றன. பட்டுப்புழு வளர்ப்பறை, வளர்ப்பு சாதனங்கள், வளர்ப்பறை மட்டுமல்ல சாதனங்கள் சொல்றது, நம்ம ட்ரே மாதிரி யூஸ் பண்ணுவோம், இதையெல்லாம் நம்ம மிகவும் சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். தண்டு அறுவடை முறை, ஷூட் ட்ராரிங்னு சொல்லுவாங்க, இந்த முறையை கடைபிடித்தோம்னா வேலையாட்கள் அளவை குறைக்கலாம். பழைய முறைகளை எடுத்து பார்த்தோம்னா வேலையாட்கள் மிகவும் அதிகம். இந்த முறைகளை கண்டுபிடித்தது நமது வேளாண்மை பல்கலைக்கழகமும் பட்டுப்புழு துறைகளும் தான். பட்டுக்கூடுகளின் தரம் அடுத்தது, தரம் அதிகரிக்கணும். தரத்தில் பல ரகம் இருக்கிறது. கூட்டின் நிறம், நூலின் தரம், இவை மிகவும் முக்கியம். இப்ப தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்துல பாத்தீங்கன்னா இளமதி அப்படிங்கிற இளமை ஊக்கி கரைசல் நாம உருவாக்கி இருக்கிறோம். அதாவது பூச்சிகள், பூச்சிகளுக்கான இளமை ஊக்கி, இதை எடுக்கிறது தாவரத்திலிருந்து எடுக்கிறோம். இதுல நம்ம உற்பத்தி செய்வதோடு விவசாயிகளுக்கு தேவையாக நம்ம வித்து கொண்டும் இருக்கிறோம். இப்ப 100 முட்டை தொகுதி எடுத்துட்டீங்கன்னா 5 மில்லி இளமதி கரைசல் எடுக்கணும். இந்த வளர்ச்சி இளமை ஊக்கிய 5 பருவத்தின் 2 நாள், இந்த புழுவின் 5 பருவம் 2 நாள், 1 லிட்டருக்கு 1 மில்லி, 1 லிட்டர் தண்ணி எடுத்துட்டீங்கன்னா 1 மில்லி மருந்து என்ற அளவுல கலக்கிக்கணும். மல்பெரி இலைகள் மீது தெளிக்கணும். அந்த இலைகள் காய்ந்த பிறகு பட்டு புழுக்களுக்கு நாம கொடுக்கலாம். இதனால பட்டுப்புழு மகசூல் அதிகரிக்கிறது. பட்டுப்புழுவை பொறுத்த வரைக்கும் இன்னொரு மிக முக்கியமான பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா ஊசிகி அப்படிங்கிற ஒட்டுண்ணி. ஊசிகின்னு ஏன்னு சொல்றேன்னா ஊசி போடுற மாதிரியே அதனுடைய முட்டையிடும் உறுப்பு ஓவிபோசிட்டர் என்பது மிகவும் முக்கியமான சேதத்தை ஏற்படுத்துகிறது. இதன் சேதத்தினால ஒரு ஊசியை போகும்போது பல விதமான பல புழுக்களையும் தாக்கக்கூடிய முறை இருக்கிறது. அதனால ஊசிய சேதத்தை கட்டுப்படுத்த தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்துல நமது பட்டுப்புழு துறையிலிருந்து தாவர கரைசலை எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கறத கண்டுபிடிச்சிருக்கிறோம். இந்த தாவர கரைசலை பட்டுப்புழு மூன்றாவது பருவம் அதனுடைய இரண்டாவது நாள் எடுத்துக்கணுங்க. அதுல ஒரு லிட்டர் தண்ணியில ஒரு மில்லி மருந்து கலந்து 100 முட்டை தொகுதிக்கு 5 மில்லி கரைசல், நம்ம முதல்ல கலக்கி வச்சோம் பாத்தீங்களா, அந்த கரைசலை ஒரு லிட்டர் தண்ணியில ஒரு மில்லி மருந்து கலக்கி இருக்கிறோம், அதிலிருந்து 5 மில்லி மருந்து கரைசலை தெளிக்க வேண்டும். இதன் மூலம் ஊசி இலையெல்லாம் ஏற்படுத்தும் சேதத்தை நம்ம குறைக்கலாம். அப்புறம் பட்டுப்புழுல வரக்கூடிய நோய்களை கட்டுப்படுத்த கிருமி நீக்கம், அறை தூய்மை, அந்த இருக்கக்கூடிய அறைகளை மிகவும் சுத்தமாக வச்சுக்கிறது, பெட்னு சொல்ற படுக்கை, அந்த படுக்கையில தான் நம்ம போட்டு வளர்த்துறோம், படுக்கைக்கு வேண்டி கிருமி நாசினி தெளிப்பு, இது பற்றிய முறைகளை நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம். இப்படி பல சீரிய முறைகளை கட்டுப்படுத்துற மூலம் அதிக பட்டு கூடு மகசூல் பெறலாம் அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம். இதுல மிகவும் முக்கியமானது பட்டுக்கூட்டிலிருந்து நூல் எடுப்பது. நாம் இதுவரை நூல் எடுப்பதற்கு பழைய முறைகளையே கையாண்டு வந்தோம். ஆட்டோமேட்டிக் ரீலிங் மெஷின் அப்படிங்கிற தானியங்கி எந்திரங்கள் மூலமாக நூல் தரமான நூலாக பிரித்தெடுக்கக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரி கோபிக்கு பக்கத்துல தமிழ்நாடு பட்டுப்புழுத்துறை உதவியோடு உருவாக்கப்பட்டுள்ளது. இது இந்தியாவிலேயே மிகவும் முதல் முறையாக இந்தியாவுக்கே முன்னோடியாக நாம கொண்டு வந்து வைத்திருக்கிறோம். கொடிவேரி பக்கத்தில் இருக்கிறது, விவசாயிகள் அந்த இண்டஸ்ட்ரியும் பார்த்து அது எப்படி செயல்படுகிறது என்பதை பார்க்கலாம். பட்டுப்புழுல அனைத்துமே உபயோகப்படுகிறது. எப்படின்னு பாத்தீங்கன்னா பட்டு பூச்சியிலிருந்து வரக்கூடிய நூல் வந்து துணியாகத்தான் ஆகும், அப்படி அது சேலையாகத்தான் ஆகும் நீங்க நினைப்பீங்க. இது தவிர கப்பல்ல போறவங்களெல்லாம் பாத்தீங்கன்னா லைஃப் பெல்ட்னு சொல்லுவாங்க, மூழ்காம இருக்கிறதுக்கு போடக்கூடிய பெரிய ரிங் மாதிரி இருக்கும். லைஃப் பெல்ட்ல இந்த பட்டும் நமது சில்க் காட்டன் அப்படின்னு சொல்லக்கூடிய மரத்திலிருந்து வரக்கூடிய நூலும் இரண்டு கலந்துதான் செய்யப்படுகிறது. பட்டுனுடைய குணமே மின்சாரத்தை கடத்தாது, அதனால சில முக்கியமான விலை உயர்ந்ததான கருவிகள்ல மின்சாரம் குறுக்கே பாயாம இருக்கக்கூடிய மின்சார தடுப்புங்கிற இன்சுலேட்டர் அதற்கு பயன்படுத்தலாம். பட்டு புழு நூல் எடுத்த வர இருக்கக்கூடிய அதனுடைய கூடு கைட்டின் சொல்லுவாங்க, இந்த கூடும் அதை சுத்தி இன்னொரு மிக மெல்லிய தோல் மாதிரி இருக்கு, இது அனைத்துமே உபயோகப்படுகிறது. பட்டுப்புழுனுடைய கூட்டுப்புலிருந்து பல விதமான முக்கியமான மருந்துகள் தயாரிக்கப்படுகிறது. உதாரணமா சர்க்கரை நோய், டயபெட்டிஸ், ரத்த அழுத்தம், இன்னும் பல்வேறு நோய்களுக்கு வேண்டிய மருந்துகள் அதில் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இது எல்லாமே யாருமே வேண்டாம்னு வீச வேண்டியதில்லை, இதையெல்லாம் வாங்கிக்கிறதுக்கு ஆட்கள் இருக்கிறார்கள். நூல் எடுத்தது போக மீதி இருக்கக்கூடிய அனைத்துமே உபயோகப்படுகிறது. பிளாஸ் என்று சொல்லக்கூடியது அது ஒரு வேஸ்ட் மாதிரிதான், அது வேண்டாத பொருள் மாதிரிதான் முதல்ல, ஆனா இப்பெல்லாம் பிளாஸ் வந்து மிக முக்கியமான பல்லுக்கு நம்ம சுத்தம் செய்யக்கூடிய நூலாக பயன்படுகிறது. பட்டு நூலைத்தான் பயன்படுத்த வேண்டும். இது போலவே பலவிதமான மருந்துகள், மனிதர்களுக்கு பயன்படக்கூடிய பலவிதமான மருந்துகள், சில மருந்துகள் எப்படி அதிலிருந்து எடுப்பது போன்றவற்றை சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் ரகசியமாக வைத்துள்ளன. ஆனால் பல்வேறு நோய்களுக்கான மருந்துகளும் பட்டுப்புழுவிலிருந்து தான் எடுக்கப்படுகிறது. உதாரணமா நாம் செல்லமாக வளர்க்கும் நாய்களுக்கு போடக்கூடிய நமது பிஸ்கட், இதுவும் பட்டுப்புழு கூட்டிலிருந்து மற்ற கோதுமை போன்றவற்றை கலக்கி, மக்காச்சோளம் போன்றவற்றை கலக்கிதான் செய்யப்படுகிறது. இவற்றை நமது செல்ல பிராணிகள் விரும்பி சாப்பிடுகின்றன. இது போன்ற பல்வேறு உபயோகங்களும் இருக்கின்றன. இதை தவிர மல்பெரி விவசாயம், பட்டுப்புழு வளர்ப்பு, பட்டுப்புழுவிற்கு வரக்கூடிய நோய்களையும் பூச்சிகளை கட்டுப்படுத்துவது போன்ற ஆராய்ச்சிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. இதற்கு நமது இந்திய விவசாய ஆராய்ச்சிக் கழகமும் பட்டுப்புழு துறையும் நபார்டு என்று சொல்லக்கூடிய வங்கியும் பல்வேறு விதமான ஆராய்ச்சிகளுக்கு நிதி உதவி செய்து, இது தவிர நம்ம தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய நிதியுதவியும் பெற்று பல்வேறு ஆராய்ச்சிகள் நம்ம பல்கலைக்கழகத்தில் நடைபெற்று வருகிறது. இதில் நமது பட்டுப்புழு துறை தலைவர் மற்றும் பேராசிரியர், விவசாய பல்கலைக்கழகம், கோயம்புத்தூர் 3 என்ற விலாசத்திற்கு நீங்கள் அணுகலாம். உங்கள் சந்தேகங்கள் அனைத்தையும் தீர்ப்பதற்கு தேவையான ஆராய்ச்சி நிபுணர்கள் இருக்கிறார்கள். இந்த முறைகளை நம்ம கண்டுபிடித்ததை தவிர வயல்வெளிகளுக்கு எடுத்து சென்று மாதிரி பண்ணைகளில் அல்லது ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் என்று சொல்லக்கூடிய செய்முறை விளக்கங்களை, பல்வேறு செய்முறை விளக்கங்களை கடந்த 5 வருடத்தில் நமது பட்டுப்புழுத்துறை 100 கணக்கான செய்முறை விளக்கங்களை நாம் செய்துள்ளோம். இது தவிர ஆராய்ச்சி பண்ணைகளில் செய்யக்கூடிய ஆராய்ச்சிகளை நாம் விவசாயிகளினுடைய வயல்வெளிகளிலேயே பல்வேறு ஆராய்ச்சிகளை கோவை, ஈரோடு, சேலம் மாவட்டங்களில் நாம் செய்து கொண்டு வருகிறோம். இதுவே உங்களுக்கு பார்த்து தெரிந்து கொள்வதற்கு ஏற்ற வகையில் செய்யப்பட்டு வருகிறது. இதை தவிர விவசாயிகளுக்கும் பல்வேறு பயிற்சிகள் நமது பல்கலைக்கழகத்தில் நடைபெற்று வருகிறது. இது சம்பந்தமான அறிவிப்புகள் பத்திரிகைகளிலும் அவ்வப்போது கொடுக்கிறோம். இதை தவிர நமது தமிழ்நாடு பட்டு வளர்ச்சித்துறை அவர்களும் நமது பல்கலைக்கழகம் இணைந்து பல்வேறு ஆராய்ச்சிகளும் செய்முறை விளக்கங்களும் செய்து கொண்டு வருகிறோம். விவசாயத்துறை சேர்ந்த விரிவாக்க பணியாளர்கள் அவர்களுக்கு தேவையான பயிற்சிகளையும் அவ்வப்போது அளித்து வருகிறோம். இதை தவிர இந்தியாவின் மற்ற மாநிலங்களிலிருந்து வரக்கூடிய விஞ்ஞானிகளுக்கும் பயிற்சிகளை தமிழ்நாடு பல்கலைக்கழகத்தில் நாம் செய்து கொண்டு வருகிறோம்.
இதுவரை பட்டுப்புழு வளர்ப்பு பற்றி அருமையான கருத்துக்களை கூறினீர்கள். நான் அத்தானிப்பட்டி பகுதியை சேர்ந்த பட்டுப்புழு வளர்ப்பு விவசாயி. எனக்கு சில சந்தேகங்கள் இருக்கின்றன, அதனை நிவர்த்தி செய்யுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். முதலாவதாக, சீன பட்டு ஏன் நாம் இறக்குமதி செய்கின்றோம்? இங்குள்ள பட்டே போதாதா?
தரத்தை பொறுத்தவரை நமது பட்டும் சீன பட்டை விட மிகவும் குறைந்ததல்ல. தரம் பாத்தீங்கன்னா நமது பட்டும் சீன பட்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனா நம்ம உற்பத்தி அளவு நம்முடைய தேவைக்கு பத்தாது. நம்ம உபயோகப்படுத்தக்கூடிய அளவு வந்து மிக மிக அதிகம். குறிப்பா தமிழ்நாட்டிலையும் கர்நாடகா மாநிலங்களையும் பாத்தீங்கன்னா நம்முடைய தேவைகள் மிகவும் அதிகம். அதனாலதான் இறக்குமதி பண்ண வேண்டிய இருக்கு. அவர்கள் மிக அதிக அளவில் உற்பத்தி பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதனால அவங்க இறக்குமதி பண்றதுனால நமக்கு தேவையான பட்டு கிடைக்கிறதே தவிர நமக்கு எந்த பாதிப்பும் இருக்காது. நீங்க கவலைப்பட வேண்டியது.
ஏற்றுமதி செய்யும் அளவிற்கு நம் நாட்டில் உற்பத்தி இருக்கின்றதா?
பற்று ஏற்றுமதின்னு பாத்தீங்கன்னா மிக முக்கியமான சந்தை மார்க்கெட்னு சொல்றதே இந்தியா தான். அதனால நம்ம ஐரோப்பிய நாடுகள் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி பண்ணுங்கறத நம்ம நினைக்கவே வேண்டியது. நம்ம தான் மிகப்பெரிய கன்சியூமர்னு சொல்லக்கூடிய உபயோகிப்பாளர், நம்ம தான் உபயோகிக்கிறோம். அதனால நம்ம இறக்குமதி பண்ணுங்கிறது மிக மிக முக்கியமே தவிர ஏற்றுமதிங்கிறது முக்கியமில்லை. ஆனாலும் பதப்படுத்தப்பட்ட, இப்போ ஆண்கள் பாத்தீங்கன்னா டை கட்டுவாங்க இல்லைங்களா, கோட்டு சூட்டு போட்டவங்க டை கட்டுவாங்க. இந்த டை வந்து பட்டுனால செய்யப்பட்ட டைகள் உலக அளவில் மிகவும் பிரபலமானவை. அப்புறம் பட்டுனால செய்யப்படக்கூடிய சட்டைகளை அணியும் போது என்ன அனுகூலம் இருக்கு தெரியுங்களா? வெயில் காலத்துல பாத்தீங்கன்னா பட்டு குளிர்ச்சியா இருக்கும். அதே சமயம் குளிர்காலத்துல அதே துணியை போட்டீங்கன்னா வெதுவெதுப்பா மிகவும் முக்கியமா நன்றாக இருக்கும். அதனாலதான் பருத்தி துணியை போட்டீங்கன்னா வெயில் காலத்துல குளிர்ச்சியா இருக்குமே தவிர குளிர்காலத்திற்கு மிகவும் ஏற்றது அல்ல. பட்டு வந்து எந்த காலத்துக்கும் ஏற்றது. அதனால குளிர் நாட்டுல பாத்தீங்கன்னாலும் சரி, வெயில் வெப்பம் அதிகமா இருக்கிற நாட்டிலே உபயோகப்படுத்தலாம். அது சம்பந்தப்பட்ட ஏற்றுமதி தான் நடக்குதே தவிர கச்சா பட்டை நம்ம ஏற்றுமதி பண்றதில்லை அதிகமா.
பட்டை ஏற்றுமதி செய்வதற்கான முக்கிய சந்தை நாடு எதுங்க?
அத முதலே சொன்ன பாத்தீங்களா, நம் நாடுதான் முக்கிய சந்தை. ஒரு மிக முக்கியமான தரமான பொருட்கள், பதப்படுத்தப்பட்ட உபயோகத்திற்கு தேவையான துணிமணி வகைகள், சில ஆயத்த ஆடைகள் போகின்றதை தவிர நம்ம தான் முக்கியமான சந்தை.
பட்டு பூச்சி பட்டு உற்பத்தியை தவிர மற்ற பலன்கள் என்னென்ன?
மற்ற பலன் பாத்தீங்கன்னா மின்சார தடுப்பு சாதனங்களிலும் உயிர்காப்பு சாதனங்களிலும் மனிதர்களுக்கு தேவையான மிக முக்கியமான மருந்துகள், ஒரு தலைவலின்னு சொல்லுவாங்க, சர்க்கரை நோய், ரத்த அழுத்தம், இதய நோய்கள், இது சம்பந்தப்பட்ட சில நோய்களுக்கு மிக முக்கியமான மருந்துகள் இவற்றிலிருந்து எடுக்கப்படுகிறது. அதை எடுத்துட்டு போகக்கூடிய நிறுவனங்களும் அதை பற்றிய முறைகளை ரகசியமாக வைத்திருக்கிறார்களே தவிர இது மிகவும் முக்கியமானது. வேற எந்த பூச்சியிலிருந்தும் இந்த மருந்தை எடுக்க முடியாது, வேறு எந்த செடியிலும் எடுக்க முடியாது, செயற்கை முறையிலும் அந்த மருந்துகளை உருவாக்க முடியாது. அப்படிப்பட்ட சில மருந்துகள் பட்டுப்புழு கூட்டிலிருந்து எடுக்கிறாங்க. அதனால பட்டுப்புழு கூட்டு மருந்து மிக முக்கியம்.
மிகவும் நன்றி ஐயா.
அன்பார்ந்த உள்ளவர்களே, இதுவரை நீங்கள் கேட்டது கோவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி நிலையம். முனைவர் ஆர். பாலகுருநாதன் கூறிய பல்வேறு தொழில்நுட்பங்களை உங்கள் பட்டு வளர்ப்பு தொழிலில் கடைபிடித்து வெற்றியடைய வாழ்த்துகிறோம்.
உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு வேள்